இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ஈவினையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் தேவனுடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட பேரபிள், த பேரபிள் ஆஃப் டூ சன்ஸ், ரெண்டு குமாரர்கள் என்கிற ஒரு ஓமையை நாம் இந்த நாளில் சிந்திக்கப் போகிறோம். ஒருவேளை இந்த மத்தேயினுடைய 21வது அதிகாரம், இயேசுவானவர் அங்கே எருசலேம் வீதிகளில் அங்கே ஓசன்னா என்கிற அங்கே பவனி நடக்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக ஒன்றன் பின் ஒன்று அந்த ஆண்டவர் அங்கே அத்தி மரத்தை சபிக்கிறார், தேவாலயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இப்படி அநேக காரியங்கள் அங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகிற அந்த நேரத்தில் அங்கே இயேசுவை சந்தேகத்தோடு கூட ஒரு கூட்டம் மக்கள் கேட்கிறார்கள். அப்போ இயேசுவானவர் அவருடைய சந்தேகத்திற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமை என்னவென்று கேட்டால், ஒரு தகப்பன் இருக்கிறான், அவனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருக்கிறார்கள், அவனிடத்தில் ஒரு நல்ல திராட்சை தோட்டம் இருக்கிறது, அந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு தகப்பன் பிள்ளைகளை அனுப்புகிறான். முதல் ஒருவன் என்ன சொல்லுகிறான், போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். இருந்தாலும் திரும்ப மனஸ்தாபப்பட்டு அவன் என்ன செய்கிறான், அங்கே தோட்டத்திற்கு போகிறான். இளையவன் சொல்லுகிறான், இதோ நான் போகிறேன் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் வேதம் சொல்கிறது அவன் போகவில்லை. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், இவர்களில் இந்த ரெண்டு பேரில் யார் தகப்புடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் கேட்கும்போது அங்கே எல்லாம் சொன்னாங்க மூத்தவன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அதற்கு பதில் சொன்னார், ஒரு கூட்ட பாவியான மக்கள் பரலோகத்திற்குள்ளே போவார்கள், ஆனால் நீங்களோ என்று சொல்லி அங்கே இருக்கிற ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கண்டிக்கிறார். ஒருவேளை இது இந்த சம்பவத்தில் நிறைய உண்மைகள் இருந்தாலும், முதலாவது நம்ம இதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வூமனுடைய மெயின் நோக்கம் என்னவென்று சொன்னால், பி ட்ரூ டு ஹிஸ் வேர்ட். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் நாம் ஆண்டவர் வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், என்னால் முடியாது என்று சொல்கிறோம். அது கூட சில காலங்களில் மாறிவிடுகிறது. ஆனால் செய்கிறேன் 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 என்று சொல்லி செய்யாமலே வாழ்க்கையை முடித்த அல்லது முடித்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை குறித்த ஓமைதான் இது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சுருக்கமாக ஒரு எடுத்துட்டோம்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்னே நிறைய காரியம் சொல்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், நான் நிறைய ஜோம் பண்ணுவேன், நிறைய பாட்டு பாடுவேன், நிறைய உதவி செய்வேன், திருச்சபையில் நிறையா நான் பங்கு பெறுவேன், இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை நாம என்ன சொல்லி விடுறோம், ஆண்டுகிட்ட சொல்லிடுறோம். ஆனால் சொல்லிட்டு அதை செய்வதே இல்லை. இந்த கூட்டம் தான் யார் என்று கேட்டால், அந்த இளையகுமாரன் ஒத்துக்கொண்டான், ஆனால் அதை என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. ஒருவேளை இந்த சம்பவத்தில் நாம் அதை நம்ம மனதில் கொண்டு தான் நம்ம இதை சிந்திக்க வேண்டும். ஒருவேளை நம்ம ஆண்டவர் சொன்னவுடன் அதை எவ்வளவு செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்ட நாம் எத்தனை காரியங்கள் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். செய்யாமல் இருக்கிறதை காட்டிலும் நான் செய்யவில்லையே என்கிற ஒரு கரிசனை அல்லது அந்த மன என்ன சொல்கிறது, மனதில் ஏற்படுகிற அந்த ஒரு கஷ்டம் அது உருவாயிருக்கா என்ன பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அந்த 32வது வசனத்தில் எப்படி சொல்றாரு பாருங்க, அவர்கள் விசுவாசிக்கும்படியே பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன மனஸ்தாபம் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்வேன் என்று சொன்ன எத்தனை காரியங்களை நான் செய்யவில்லையே என்கிற ஒரு சின்ன மனஸ்தாபம் நமக்கு அவசியமாக இருக்கு. ஒருவேளை இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு முதல் மகன் அவன் என்ன சொல்கிறான், எடுத்து சாட்டில் அப்பாவுடைய கேள்வி தோட்டத்துக்கு போய் என்று சொல்கிறான், நோ சொல்கிறான். பிறகு அவன் மனம் மாற்றமடைகிறான், அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படிந்தான். இரண்டாவது மகன் உடனே போகிறேன் என்று ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவன் ஏற்றுக்கொண்ட சில நிமிடங்களில் அவன் என்ன செய்கிறான், அதை விட்டு விடுகிறான். அவன் அதை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. ஸோ இந்த முதல் மகன் எதற்கு இந்த வேத பகுதியை இயேசு கிறிஸ்துவானவர் கம்பேர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லைக் எ டாக்ஸ் கலெக்டர், அந்த நாட்களில் உள்ள ஆயக்காரர்கள், பாவிகள் மற்றும் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற மக்களாக அந்த முதல் மகனை அங்கே தகப்பன் என்ன செய்ய அங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தாங்கள் செய்கிற வாழ்க்கை முறைகள் அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதெல்லாம் பாவம், இதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி விட்டுவிடுகிறார்கள். தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் முன்னே சென்று விடுகிறார்கள். இந்த இரண்டாவது கூட்டம் யார் என்று பார்த்தால், த ரிலீஜியஸ் லீடர், பரிசேயர்கள். லிவிங் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போகிறேன் அல்லது எல்லாம் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டும் தேவனுடைய சித்தத்தை எல்லளவும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம், அதான் ரொம்ப டேஞ்சரான கூட்டம். ஸோ ஆனால் பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொன்ன வார்த்தைகளை குறித்து நான் மறந்து விடலாம், ஆனால் தேவன் மறப்பதில்லை. எனவே தான் இந்த வேத பகுதியில் இயேசுவானவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய அழைப்பு வரும் பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம் எந்த ஒரு காரியம் செய்வதற்காக இருந்தாலும் சரி, அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். முதலாவது காரியம், இந்த வேத பகுதியில் நாம் தகப்பனை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அந்த தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது தகப்பனுடைய கிளைம், தகப்பன் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இருவரையும் தங்கள் மகன் என்கிற அங்கீகாரத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். அதனால தான் அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்கிறார், மகனே என் மகனே. அவர் சொல்கிறார் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, அவர் இரண்டு குமாரர் இருந்தார்கள். ஸோ அந்த தகப்பனுக்கு அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பேசிக் அந்த கிளைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகனாக இரண்டு பேரையும் தகப்பன் வைத்திருந்தார். ஸோ அவரிடத்துல அநேக வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, அவர் ஒரு பெரிய லேண்ட்லார்டு, நிறைய வீட்டில் அடிமைகள் இருந்திருப்பாங்க, தினக்கூலிக்கு அநேகர் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் தகப்பன் தன் மகனை அல்லது தன்னுடைய மகனை அவர் சரியான வழிக்குள்ளாக கொண்டு வர அவனை என்ன செய்கிறார், நீ என் தோட்டத்துக்கு போ என்று சொல்கிறார். ஒருவேளை ஒரு அடிமையை அல்லது ஒரு வேலைக்காரனை அவர் அனுப்பியிருப்பார், இப்போ நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு இருப்பார், ஒருவேளை அநேக வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் மகன் இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால், ஒரு வேலைக்காரனை காற்றிலும் மகன் தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி என்ன செய்வான், நடப்பான் என்கிற ஒரு நம்பிக்கையை அங்கே தகப்பன் என்ன செய்கிறார், மகன் மீது வைத்திருந்தார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவுட் சைடரை குறித்து ஆண்டவருக்கு கவலையே இல்லை, கோடிக்கணக்கான கடவுளை அறியாத மக்களை குறித்து ஆண்டவருக்கு கன்சர்ன் இல்லை என்று சொன்னால், அவங்க போய் இன்னொரு சுவிசேஷம் சொல்லணும் என்கிற ஆவல் ஆண்டவருக்கு வருவதில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட நம்மளாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் பிள்ளையை நான் என்ன செய்யணும், மோல்டு பண்ணணும். ஸோ ஐ எம் சென்னிங் டு மை வினியார், அதனால தான் நான் என் தோட்டத்திற்கு என் மகனை அனுப்புகிறேன். ஒருவேளை இதில் நம்ம பார்க்கும்போது தகப்பன் வந்து தகப்பனுடைய மனதில் இருந்த ஒரு பெரிய பாரம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய மகனை தன்னுடைய வேலைக்காரனை காட்டிலும் தன் தோட்டத்திற்கு ஒரு உரிமையாளனாக நான் அனுப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிறார். அதான் முதல் கிளைம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தகப்பனுடைய டிசையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசையர் ஆஃப் ஃபாதர்ஸ் ஹார்ட் வந்து அங்கே ஒரு வேலை ஒன்று இருக்கிறது என்பதை, அவருடைய மனதில் எவ்வளவு பாரம் இருக்கிறதோ அந்த பாரத்தை தன் பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். பார்த்தீங்கன்னா அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஒரு வேலை இருக்கிறது என்று சொல்கிறார். 28வது வசனத்தில் பாருங்கள், என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். என் திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் கடவுளுடைய வேலை செய்வது கடவுளுக்குரியவர்கள் ஒரு சிலர் செய்யலாம், மிஷினரி செய்வாங்க, இல்லைனா இவாஞ்சலிஸ்ட் செய்வாங்க, போதகர் செய்வார், இப்படி நாம பல நேரங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கு அநேக வேலைகள் உண்டு என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லா வேலைகளும் செய்வதற்கு ஆண்டவர் நம்மையும் என்ன செய்கிறார், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இன்னும் அதிகமான வேலைகள் செய்யப்பட வேண்டும் என்கிற மனநிலையில் தகப்பன் இருக்கிறார். ஸோ அந்த மனநிலையை தன்னுடைய மகன்கள் ரெண்டு பேருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகப்பன் விரும்பினார். ஆனால் தகப்பன பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், மேபி அசதியாக இருக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா, அசதியாய் வேலை செய்கிறவன் தேவனுக்கு பிரியம் இல்லாதவன், என்ற தேவனுடைய வேலை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அப்போ அங்கே தகப்பன் என்ன நினைக்கிறார், தன் ரெண்டு பிள்ளைகளும் என்னிடத்தில் என் தோட்டத்தில் ஒரு வேலை இன்னும் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார்களா என்று எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம மாடர்ன் வாழ்வில் நம்ம சொல்லலாம், எவ்வளோ வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டாங்க, எவ்வளோ மிஷினரிகள் போயிட்டாங்க, எவ்வளோ கிறிஸ்தவ படங்கள் வந்துருச்சு, புத்தகங்கள் எழுதிட்டாங்க, எவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு, உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவம் பரவிருச்சு சொல்லலாம். பட் ஸ்டில் இன்னும் வேலை இருக்கிறது என்பது தேவனுடைய உள்ளத்தின் பாரம். அந்த பாரத்தை அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லும் பொழுது அதை கேட்கின்ற நிலையில் நாம் நிற்கிறோமா, அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் செய்கிற வேலை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். அதனால தான் இயேசு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொல்லுகிறார். ஸோ அங்கே என்னன்னா அதிகமாக பேசுகிற பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் வேலை செய்கிற பிள்ளைகள் குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க, அப்பாவுடைய சத்தத்தை கேட்குறாங்க, அப்பாவுக்கு சரிப்பா நான் போய் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான், ஒருத்தன் முடியாதுன்னு சொல்லுறான், அப்பாவோடு பேசுகிற நிலைக்கு வந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்க என்ன செய்யலை, தோட்டத்துக்குள்ளே போகவே இல்லை. ஸோ இன்னைக்கு அந்த நிலையில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, மெனி என்ன சொல்றது, ஹியூஜ் க்ரௌட், பெரிய கூட்டம் மக்கள். தினசரி ஆண்டவர் சொல்வதை கேட்பார்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் இன்னைக்கு செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க, பட் தே டோன்ட் கோ. எனவே அங்கே தகப்பனுடைய இருதயத்தின் பாரம் என்ன, இன்னும் வேலை இருக்கிறது என்பதை. முதல்ல தகப்பன் சொல்றாரு, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலையை நான் இவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறாரு. ரெண்டாவது காரியம், என்னுடைய ஆசை வந்து என் பிள்ளைகள் என் தோட்டத்தில் என்ன செய்யணும், வேலை செய்யணும். அது என்னுடைய ஆசை, தட் இஸ் அ டிசையர் ஆஃப் த ஃபாதர். ஆனால் ரெண்டு பிள்ளைகளுமே அதில் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய என்று சொல்கிறார். இன்றைக்கு அவர் சொல்வதன் காரணம் என்னென்னா, இட் டாக்ஸ் அபவுட் த அர்ஜென்சி ஆஃப் ஃபாதர்ஸ் ரிக்வஸ்ட், தகப்பனுடைய அந்த அவசரத்தன்மை, அர்ஜென்சி. ஒரு எமர்ஜென்சியாக தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்றாரு. 108க்கு என்ன செய்கிறாரு அவர், என்ன சொல்றாரு, 911 வச்சுக்கோங்க, 911க்கு என்ன சொல்றாரு, அடித்ததும் எவ்வளோ வேகமாக ஒருத்தர் ஓடி வருவாங்க. நமக்கு தெரியும் இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் போட்டு வேகமாக வேலை செய்வாங்க. அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தகப்பன் சொல்றாரு, இன்றைக்கு நீ போ என்று சொல்லுகிறார். இட் டாக்ஸ் அபவுட் த அர்ஜென்சி. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நாளைக்கு செய்யலாம், இன்னொரு நாள் செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம். மெனி டைம் வி ட்ரை டு போஸ்ட்போன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த அர்ஜென்சி எதை காண்பிக்கிறதுன்னா, த டைம் இஸ் ஆல்வேஸ் நாவ், எப்பொழுதும் தேவனுக்காக வேலை செய்யலாம். அது எப்போது என்று கேட்டால் அது இப்பொழுதே ஆரம்பமாகும். நிறைய நேரங்களில் அது போஸ்ட்போன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன செய்ய, ஒருவேளை நம்ம எப்படி சொல்கிறோம், எனக்கு ரொம்ப அனுபவம் இல்லை, எனக்கு நிறைய பைபிள் தெரியாது, நான் நிறைய பாட்டு பாட மாட்டேன், அல்லது எனக்கு நிறைய தாளந்துகள் இல்லை, நான் அதனால் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துலையும் ப்ரிப்பேர் ஆன பிறகு நான் என்ன பண்ணுவேன், எப்படியும் போய் ஊழியம் பண்ணுவேன். நிறைய பேர் அப்படி சொல்கிற ஆட்கள் நமக்கு நல்லா தெரியும், நாங்கள் என்றைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுமோ 100% பக்கா, அன்றைக்கி என்ன பண்ணுவோம் அதுமாதிரி பெட்டியில் தூக்கி வச்சுருவாங்க, 100% பர்ஃபெக்ட் அன்னைக்கு ஆகும், எல்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு கூட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் இப்போதைக்கு என்ன அவ்வளோ அவசரமா, இன்னொன்று நம்ம செய்கிற வேலைன்னா அவ்வளோ பெரிய வேலையா. மெனி டைம் பீப்புள் திங்க் தட் நம்ம ஒன்றும் பெரிய வேலை செய்ய முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த திராட்சை தோட்டத்துக்கு இன்னும் திரும்ப திரும்ப வேலைக்கு போகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்தவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா, சர்ச்சுக்கு போய் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லுவாங்க, பைபிள் படித்து முடிஞ்சிருச்சுன்னுவாங்க, ஜெபம் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னுவாங்க, வாழ்க்கையில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா நிறைய அப்படி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒருத்தர்லாம் கேட்டேன், ஒரு நாள் ஏன் சர்ச்சுக்கே போகிறதுன்னு, பாஸ்டர் நான் எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டு வந்துட்டேன். என்ன பிரதர் சொல்கிறீங்க, என்ன எல்லா சர்ச்சும் போயிட்டு வந்துட்டேன், இப்போ நான் ரொம்ப இதாக இருக்கேன், எப்படி இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எங்கேயும் போகிறதே இல்லை. இது எப்படிப்பட்டதுன்னா, இப்படி நிறைய பேர் சாக்கு போக சொல்கிறாங்க, ஆனால் அவசரத்தை தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எப்போ அவசரம் ஓடுன்னு சொல்கிறார், ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள், ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, இயேசுக்கு சொல்லும்போது இரவு வரும், அப்போது ஒருவரும் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. பகற்காலத்தில் தான் வேலை செய்ய முடியும், இரவு வந்தால் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ தெர் பி எ டைம், ஒரு காலம் உண்டு இந்த உலகத்திற்கு, அன்னைக்கு யாரும் ஊழியம் பண்ண முடியாது. ஏன்னென்று சொன்னால், இட்ஸ் கோயிங் டு பி த பீரியட் ஆஃப் டார்க்னஸ். அது மாத்திரமல்ல, எபிரேயரில் ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது. எபிரேயர் 3வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 3:7 படிங்க. எபிரேயர் 3:7 ஆகையால், எபிரேயர் 3:7 ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. The spirit of God says today, இன்று, the urgency. ஒருவேளை இந்த சம்பவத்தை குறித்து நான் காலையில் உட்காந்து ரொம்ப நேரம் போட்டு மனசு மைண்டை போட்டு ஒவ்வொன்றா யோசித்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இது ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படின்னு என்னென்னா, நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறதுக்கு, உற்சாகப்படுத்துவதற்கு தேவன் எதை கொடுத்துருக்கார், பரிசுத்த அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருனா, இன்றைக்கு நீ செய், இன்றைக்கு செய், இன்னைக்கு செய், இப்பொழுதே செய். இதுதான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதனால சொல்றேன், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆகில் இன்றைக்கே அந்த சத்தத்தை என்ன செய்யணும், கேட்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த வாய்ஸ். ஸோ முதலாவது நம்ம இதில் எதை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், தகப்பனுடைய வார்த்தைகள். முதல்ல தகப்பன் என்ன சொல்றாரு, நீங்கள் என் பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை வைக்கிறாரு. ரெண்டாவது, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதை உணர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இது ஒரு அவசரம் என்பதை புரிந்து கொள் என்று கற்றுக் கொடுக்கிறார். இந்த மூன்றுமே இந்த ஓமையில் நம்ம கற்றுக்கொள்கிற முதல் பாடம். ரெண்டாவது பாடம் இந்த பகுதியில் நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம் பார்த்தா, அந்த பிள்ளைகளுடைய ரெஸ்பான்ஸ். அவது ரெஸ்பாண்டட், அவர் வந்து சொல்லிட்டாரு தோட்டத்துக்கு போவான்னு சொல்லிட்டாரு. சொன்னவுடன் ரெண்டு பேரும் ரெண்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட் வாஸ் எ ஹார்ஸ் ரிஃப்யூசல், ரொம்ப கடினமான. அவன் என்ன சொல்லிட்டான் பாருங்க, அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான், மாட்டேன், முடியாதுன்னா. ஆகிலும் பின்பு அவன் மனசாகப்பட்டு, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவனுடைய வேர்டு பாருங்க, ஐ வில் நாட். த வெரி லாங்குவேஜ் ஷோஸ் தட் செல்ஃபிஷ்னஸ், அவனுடைய செல்ஃபிஷ் இன்டிஃபரன்ஸ். நீர் சொல்ல நான் செய்ய முடியாது, இதுதான் ரொம்ப இது. மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு காரியம் சொல்லும்போது நம்ம எதை புரிந்து கொள்கிறோம், நீ சொல்ல நான் கேட்கணுமா, அப்போ நீ என்ன எனக்கு என்ன பெரிய ஆளா. மேபி அது இன்னொரு காரியம் எதை கற்றுக் கொடுக்குன்னா, இட் டாக்ஸ் அபவுட் அந்த தகப்பனுடைய விருப்பத்தை எல்லா அளவும் அவன் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அவன் தனக்குன்னு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு என்ன செய்து விட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு பி ஆல்வேஸ் ஓப்பன் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிசையர் ஆஃப் காட். ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளணும். எடுத்த ஸ்டார்ட்டா நோ அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன நடக்காது, எந்த ஒரு கண்டினியூஷன் இருக்காது, அங்கேயே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சா போல ஆயிடுச்சு. இவனுடைய லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங். அதாவது அவன் என்ன மனசில் நினச்சிருப்பான், எனக்கு வேறு வேலை இருக்குது, என்னுடைய வேலைன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அவன் நினைக்கிறான், ஐ ஹாவ் நோ டைம். ஆர் இன்னொன்று சொல்லலாம், உன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அவன் மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் எவ்வளோ காரியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம் கேட்டால், அவன் தன்னுடைய வேலை செய்வதற்கு அவன் தகுதி உடையவன், அவன் தகுதி இல்லாதவன் அல்ல. தகப்பன் அவனிடத்தில் எல்லா தகுதியும் கண்டதுனால தான் போன்னு சொன்னார். ஆனால் இவனோ, நீர் சொல்ல நான் போக மாட்டேன், எனக்குன்னு வேறு வேலை இருக்குது. ஸோ தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்ன சொல்வது, அந்த உன்னதமான அழைப்புன்னு கூட சொல்லலாம், அல்லது உன்னதமான ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வரத்துக்கு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவன் சொல்கிறான் நோ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இது எதை காண்கினா, மேபி லைக் பீப்புள் ஹூ ஆர் நாட் கன்சர்ன் அபவுட் பரிசிங் சோல்ஸ். கோடிக்கணக்கான மக்கள் வந்து தினம் தினம் ஆண்டவர் இல்லாமல் சாகிறார்கள் சாகிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அதை குறித்து கொஞ்சம் கூட நமக்கு என்ன இல்லை, பரிசனையே இல்லை. நம்ம இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுறவங்க கூட இல்லை. அழிந்து போகிற மக்களுக்காக, ரொம்ப பாவத்தில் விழுகிற மக்களுக்காக ஜெபிக்கிற மக்களே இல்லை. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கண்டிஷன் தான் நோ, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் நல்ல சர்ச்சைக்கு போகிறேன், நான் நல்லா கொடுக்குறேன், நான் நல்லா சந்தோஷமாக பாடுறேன், நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஸோ வி நெவர் ட்ரை டு இன்வால்வ் வித் த பிஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய வியாபாரத்தில் நம்மை நாம் இணைத்து கொள்ள தவறி விடுகிறோம். தகப்பனுடைய உள்ளத்தின் பாரத்தை அவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, நோயிங் த பெயின் ஆஃப் ஃபாதர்ஸ் ஹார்ட். அவர் தகப்புடைய உள்ளத்தின் பாரத்தை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அவன் என்ன செய்கிறான், நோ மாட்டேன் என்று சொல்லிட்டான். இது முதல் ஒருவனுடைய ரெஸ்பான்ஸ். இரண்டாவது குமாரனுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டால், அ போகஸ் கமிட்மெண்ட். அவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஐ கோ. இட் ஹி ஸ்பீக்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா, அவன் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஐ கோ சார் அப்படின்வான். தகப்பனை பார்த்து சொல்கிறான், ஐயா அதற்கு போகிறேன் ஐயா. அவன் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொலைட் லாங்குவேஜ், ரொம்ப ரெவரன்ஸான வார்த்தை, ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னும் நல்லா சொல்ல போனால், இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப ப்ளீஸிங். அதை பார்க்குறவங்கள கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் வந்து கேட்டதுமே எஸ் சார், ரொம்ப முக மலர்ச்சியோடு அவன் என்ன சொல்கிறான், ஓகே ஐ எம் கோயிங். ஒருவேளை மூத்த மகன் வந்து ரொம்ப கடினமாக சொன்னாலும், இவன் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப அவனுடைய லாங்குவேஜ் நல்லா இருக்கு. அந்த லாங்குவேஜே வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை அவன் அந்த என்ன சொல்கிறது, அவனுடைய ஆர்வத்தன்மையும் காட்டுது. அதை போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அப்பா என்ன நினச்சிருப்பாரு, பாரியா எவ்வளோ எவ்வளோ பாசமாக, எவ்வளோ ஆர்வத்தோடு என் மகன் இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆர்வம் அங்கே இருந்ததா, பார்த்தீங்கன்னா அவன் வார்த்தைகள் ரொம்ப எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மென்மையாக இருந்தது. ஆனால் அதில் எதுவுமே என்ன இல்லை, அந்த வார்த்தையில் கொஞ்சம் கூட கமிட்மெண்ட்டே இல்லை. ஸோ டுடே மெனி மேக் குயிக் கமிட்மெண்ட், இதுதான் ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. அவன் என்ன செய்கிறான், குயிக் கமிட்மெண்ட். அவன் ஒருவேளை யோசித்துருக்கலாம், அவன் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை எப்பா உண்மையில் எனக்கு இன்றைக்கி போக முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட அப்பா என்ன பண்ணியிருப்பார், அட்லீஸ்ட் உன்னால் போக முடியலன்னு சொல்லி வேறு ஒருத்தன் அனுப்பியிருப்பார். இவன் பார்த்தினா அட் அ செகண்டில் அவர் போறியான்னு சொல்லலாம், எஸ் சார் ஐ கோ சார், அவ்வளோதான் முடிச்சிட்டான். ஆனால் அவனுடைய கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அவசர கமிட்மெண்ட்டு, அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா அது அவன் அதை முன்னேற முடியல. அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நோ இன்டென்ஷன் டு ஃபாலோ. அவன் போகிறன்னு சொன்னால் அதில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதுக்கு இன்டென்ஷனே அது கொடுக்கல. அவன் என்ன நினச்சான்னா உடனே இப்போ நான் போகிறேன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவார், இந்த இடத்த விட்டு போயிடுவார். அதுவும் ஒரு ஆன்சர் தெரியுமா, ஒருத்தர் வந்து ஒரு காரியம் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, சில பேர் டக்குன்னு செஞ்சிடும் சொன்னால் அரசியல்வாதி போல் நிறையா என்ன பண்ணுறதுன்னா பெரிய பெரிய இதெல்லாம் வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க. இவைய போய் போய் கேட்டால் செஞ்சிடுவோம், ஊரில் இருப்பேன் நான் பண்ணிடலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இது எதை காண்டிருக்குன்னா தகப்பன் பக்கத்தில் வந்து பேசும்போது அதை கேட்க விரும்பினான், ஆனால் தகப்பனோடு தொடர்ந்து நிற்க அவன் விரும்பவில்லை. இவர் விட்டுட்டு போயிட்டாலும் நான் என் வேலையை பார்ப்பேன், முடியாதுன்னு சொன்னால் திரும்ப ஒரு கேள்வி கேட்பார், ஏன் போக மாட்டேன் எதுக்கு போக மாட்டேன் போகிறோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அவனுடைய கமிட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். நான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நேசித்தால் நீ என்ன செய்வாய், என்னுடைய சித்தத்தை செய்வாய். அதான் யோவான் 14:15 சொல்லுது. ஸோ இஸ் டிசிஷன் வந்து அவனுடைய தீர்மானம் வந்து நல்ல தீர்மானம், ஆனால் அது என்ன செய்யலை, நடைமுறைப்படவில்லை. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா சங்கீதம் 15 பார்த்தீங்கன்னா, யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவான், அவ யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அப்படின்னும் போது அங்கே வரும் அவருடைய யாரெல்லாம் வருவா பாருங்க, சங்கீதம் 15 ரொம்ப ரொம்ப அருமையான சங்கீதம். அருமையான சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் இருக்கிறார், யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த நிலைத்திருப்பானா, உத்தமனாய் நடக்கணும், நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட என்ன இல்லை, தகப்பன்கிட்ட பேசுனா தகப்பனுடைய வார்த்தையை கேட்டான், நல்லா அவனுடைய ரொம்ப சாஃப்டாக பேசுனா, ரொம்ப அவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீல் தெரிஞ்சுது. ஆனால் அவனால் அதை அவனுடைய அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய எந்த நோக்கமும் அவனிடத்தில் இல்லவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் சிக்கிட்டா முதல் காரியம் என்ன பண்ண தெரியுமா, சைலண்ட்டாக அங்கேருந்து ஒதுங்கிடணும். என்னால் அது முடியாதுன்னா நான் செஞ்சிருவேன், இன்றைக்கே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வேலையை இன்னொருவருக்கு கொடுக்காமல் அந்த வேலை செய்யப்படாமல் போவதை காட்டிலும் அங்கேயே விளைகிறது சாலச் சிறந்தது, ரொம்ப நல்லது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் என்ன பண்ண மாட்டுறாங்க, அங்கே ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, பிடிச்சி இழுத்துக்கிட்டு செஞ்சிருவோம் 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 சொல்லி வாழ்க்கை முழுவதும் செய்யாமலே வாழ்கிறார்கள். சரியா, 3வது பாயிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய ரெஸ்பான்ஸ். 3வது காரியம் இதில் நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால் ரெண்டு பேர் என்ன செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போக மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் போனால், ஒருத்தன் போகிறேன்னு சொன்னால் போகல. அப்போ ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள் பார்த்தீங்கன்னா, அநேகர் வந்து ஒரு பல காரியங்கள் சொல்லுவாங்க, ஆனால் செய்வது வேறொரு காரியம். சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று. அப்போ ஆண்டுடைய வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்குன்னா, நாம் சொல்லுவதை செய்யும் பொழுது அல்லது தேவன் சொல்லுவதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது தான் அந்த 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 ஆக்ஷன் அந்த என்ன சொல்றது அந்த வேலை முழுமை பெறுகிறது. எப்படிப்பட்ட முழுமை, முதல்ல அப்பாவுடைய விருப்பம் என்ன, என் தோட்டத்துக்கு போன்னு சொல்றது, ஒருவன் போக மாட்டேன்னு சொல்கிறான் ஆனால் திரும்ப மனம் திரும்பி அவன் என்ன செய்கிறான், அங்கே போகிறான். அப்போ வேலை முடிவு வருகிறது, அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ். ஆனால் இளையவன் வந்து என்ன பண்ணுறான், சின்னவன் 2வது மகன் என்ன சொல்கிறான், போறன்றான் ஆனால் போகலை, விருப்பம் இன்கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. ஸோ இதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒன் பார்த்தீங்கன்னா த ஒன் ரிப்பன்ட் அண்ட் ஒபேட், அவன் மனம் திரும்பினான் அவன் கீழ்ப்படைந்தான். ஸோ ரிப்பன்டன்ஸ் ஆல்வேஸ் ப்ரொசீட்ஸ் த டூயிங் ஆஃப் வில் ஆஃப் காட். மனம் திரும்புதல் என்றால் என்ன தெரியுமா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மனம் திரும்புதல்னால் நான் இது வரைக்கும் இந்த தப்புலாம் பண்ணேன் நான் செய்ய மாட்டேன், நான் செய்த தவறை விட்டு விடுவது மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல, நான் செய்து வந்த தேவனுக்கு பிரியமில்லாத விட்டு விடுவதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எங்கே கண்டினியூஷன் ஆகணும்னா தேவ சித்தத்தில் தொடர வேண்டும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாட்சிலாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம், நான் ரொம்ப கோவப்படுவேன் நான் கோபத்தை விட்டுறேன்னு வாங்க, நல்லது தான், நான் ரொம்ப கெட்டவனாக இருந்தேன், நான் கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுருவாங்க, ரொம்ப நல்லதுதான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இங்கே வந்திருக்கிறாங்க. இவன் என்ன செய்கிறான் பாருங்க, முதல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், அப்புறம் என்ன பண்ணுறான், மனம் திரும்பினான், அப்புறம் கீழ்ப்படிந்தான். அவன் என்ன செய்தான், நடந்து முன்னேறி சென்றான். ஸோ அவனுடைய அந்த தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அவன் தன்னை என்ன செய்தான், மாற்றிக்கொண்டான். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணிட்டான், முழுவதுமாய் தகப்பன் எங்கே என்ன சொல்கிறாரோ அந்த வேலைக்குள்ளாக தன்னை இணைத்து கொண்டான். ஸோ த ட்ரூ ரிப்பன்டன்ஸ் இஸ் நம்முடைய எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு தேவனுடைய ஷூவில் நம்ம என்ன செய்யணும், நடக்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் மனம் திரும்புதல். அப்படி இல்லை எனக்கோ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்குன்னா, நாம் இன்னும் என்ன செய்யவில்லை, மனம் திரும்பவில்லை. அந்த உண்மையான மனம் திரும்புதல் நடைபெறவில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, த அதர் ப்ராமிஸ் அண்ட் ஃபெயில்டு. ரெண்டாவது என்ன பண்ணான்னா, போகிறேன் என்று சொன்னான் பட் ஈ ஃபெயில்டு. ஸோ இஸ் இட் ஐ கோ சார் அண்ட் வென் நாட். ஸோ இஸ் வேர்ட்ஸ் ஆர் குட் பட் ஒர்க் ஃபெயிலியர். நல்ல வார்த்தை இருந்தது ஆனால் அவருடைய ஒர்க் ஃபெயிலியர். ஹிஸ் டிஸ்ஒபீடியன்ட், அவன் ஒரு கீழ்ப்படியாதவன். அப்படிப்பட்ட மக்கள் யார் அப்படின்னு சொன்னால், மத்திய ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா, ஒரு கூட்டம் வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்களும் என்ன செய்யணும், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஸோ அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். அப்போ இது எதை காண்பிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவதில் அல்ல கிறிஸ்தவம், கிரியைகளில் கிறிஸ்தவம் என்ன செய்கிறது, தினம் தினம் நடைமுறையாக்கப்படுகிறது. அப்போ நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எவ்வளவு தான் நமக்கு நம்முடைய பர்சனல் வேலை எத்தனை செய்தாலும், அந்த வேலைகளுக்கு எல்லாவற்றையும் மேலாக நம்ம என்ன செய்யணும்னா, தேவனோடு கூட உள்ள உறவில் சீராக இருக்கணும். அந்த உறவு ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு செஞ்சிடும் செஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாம், ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டார், விட்டுருவார். ஒரு நாள் வந்து நிற்கும்போது சொல்லுவார், நான் ஒன்றே அறியேன். என் ரிசல்ட் வந்து என்னாச்சு, அல்டிமேட் டவுன், ஜீரோ தான், அங்கே ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக நம்ம ஹிஸ்ட்ரி எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் அந்த ஹிஸ்ட்ரி டவுன் ஆகிடும். ஸோ யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இயேசு சொல்லும்போது, அங்கே அந்த கானவர் கல்யாண வீட்டில் எதை கற்றுக் கொடுக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்லுவதை நீங்கள் செய்தால் போதும். தட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வே ஆஃப் ட்ரூ கிறிஸ்டியன். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ மூன்று காரியங்களை இந்த ஓமையில் நம்ம பார்த்தோம். முதல், தகப்பனுடைய வார்த்தை, அவர் எவ்வளவு பாரத்தோடு எவ்வளவு ஆசையோடு வந்து கேட்குறாரு. ரெண்டாவது, அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி அந்த ரெண்டு பேரும் பதில் சொன்னாங்க. மூன்றாவது, அவர்கள் பதில் சொன்னவர்கள் எப்படி அவங்களுடைய வார்த்தைக்கு என்ன நடந்தது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மனம் திரும்பினாங்க. ஆனால் ஒருவனோ அவன் என்ன சொல்லியும் செய்ய தவறிவிட்டான். இந்த ஓமை எதை காண்பிக்கிறது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமையை சொல்கிறாரு. இந்த ஓமை வந்து மூன்று காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. முதல் காரியம் எதை கற்றுக் கொடுத்தனா, இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ரிவீல்ஸ் எ ரிலேஷன்ஷிப். இது ஒரு உறவை நமக்கு காண்பிக்கிறது, தகப்பன் மகன் என்கிற உறவு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனும், தேவ ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் யார், தேவ ஜனங்கள் தேவன். அந்த உறவு பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக நம்ம வரலாற்றில் படிக்கும்போது எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டே இருந்தது. அதே உறவு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகின்ற அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கி கிறிஸ்துவும் நாமும் எப்படி இருக்கிறோம், ஒரு புதிய உறவுக்குள்ளாக நம்ம வந்துடும். ஸோ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி ஒரு உறவு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களோடு வைத்திருந்தாரோ, அதே உறவை ஆண்டவர் இன்றும் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு வைத்திருக்கிறார். ஸோ நம்ம யாருமே தனிமையானவர்கள் அல்லது தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல. வி ஆர் ரிலேட்டட் டு காட். எப்பொழுது நாம் உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது காரியம் நம்ம இந்த ஓமையில் என்ன பார்க்கணும்னா, த இல்லுஸ்ட்ரேஷன் ரிவீல்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சன். பிள்ளைகளுக்கு என்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்பதை அந்த இந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு பிரசங்கம் நம்ம கேட்கும் போதும், ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்கிற பாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் எந்த பிரசங்கம் கேட்டாலும், நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிரசங்கத்தை உட்காந்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பிரசங்கத்தில் தேவன் ஏதாவது ஒரு காரியம் அவருடைய செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புவதை அவர் என்ன செய்திருப்பார், நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அந்த அதை நம்ம விட்டுறக்கூடாது.
நீங்க நிறைய நேரங்களில் நம்ம எதை விட்டு விடுறோம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார் என்பதை விட்டுவிட்டு மற்ற எல்லாத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த ஓமையில் நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தகப்பனுடைய பாரம் என்னன்னா, த இலஸ்ட்ரேஷன் ரிவீல்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சன்ஸ், பிள்ளைகளுக்கு என்று ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ காட் வாண்ட்ஸ் அஸ் டு சர்வ் ஹிம் இன் இஸ் வின்யார்ட், அவருடைய திராட்சை தோட்டத்தில் நம்மை வேலை செய்ய அவர் அழைக்கிறார். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய திராட்சை தோட்டத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அந்த வேலையில் நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், இழைத்துக்கொள்ளும். மூணாவது காரியம் இந்த பார்த்தீங்கன்னா 29-30 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த இலஸ்ட்ரேஷன் ரிவீல் த ரெஸ்பான்சஸ் ஆஃப் சன்ஸ். ஆனால் பிள்ளைகளுடைய பதில், ரெஸ்பான்சஸ் ஆஃப் சன்ஸ் ஹூ ஆர் ஆஸ்க்ட் டு சர்வ், வேலை செய்ய அழைக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதும் இந்த இலஸ்ட்ரேஷனில் பார்க்குறோம். த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ரெப்பண்டன்ட், அங்கே மனம் திரும்புதல் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, மனம் திரும்பாத ஒரு ரெபல்லியஸ் ஆட்டிடியூட்டும் அங்கே நமக்கு தெரியுது. ஆனால் தேவனுடைய கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதலும் புதுப்பிக்கப்படுதலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார் என்பதை இதில் நம்ம படித்துக்கொள்கிறோம். இன்னொன்று பார்க்க போனால், இந்த ஓமை என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்போ வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். சொன்ன உடனே நான் மாற்றேன் அப்படின்னு சொன்னதுனால திரும்ப போய் நான் எஸ் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அப்படின்னா, அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் நான் வேணாம்னு சொல்லிட்டேன், அதனால் இப்போ போய் வேணும்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு கோவப்படுவாரா, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இனி போய் பேச மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, கடவுளோட கோவப்பட்டு தூரமாகவே நிற்கிற மக்கள் உண்டு. ஆனால் இந்த ஓமை நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நான் உடனடியாக நான் எடுத்த முடிவு தவறாக இருந்தாலும், ஐ ஹாவ் அ செகண்ட் சான்ஸ், இரண்டாவது ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு உண்டு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ நான் லாஸ்ட் டைம் வந்து நான் எனக்கு அழைப்பு கிடைத்த போது நான் தவறி விட்டேனே, அப்போ இன்னொரு வாட்டி எனக்கு இந்த அழைப்பு வருமா அப்படின்னு கேட்டால், அழைப்பு வில் கம், ஆண்டவர் அழைப்பார். பட் இட் இஸ் அவர் சாய்ஸ், அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும், விட்டுவிடக்கூடாது. அதை இந்த அதில் பெரியவன் ஒருவன் என்ன செய்தான், அந்த கிருபையை பிடித்து கொண்டான். அவன் என்ன பண்ணான், உடனே மனம் மாறினா உடனே என்ன பண்ணான், தோறது வேலைக்கு போயிட்டான். மேபி இயேசுவை சொல்கிறார், அவன் என்ன எப்படி ஆக்கப்பட்டான், அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை எதற்கு தொடர்படுத்தப்படுதுன்னா, அதாவது அந்த அக்கிரமக்காரர்கள், ஆயக்காரர்கள், பாவிகள், அவங்களாம் எங்கே வந்துடுவாங்க, பரலோகத்து வந்துடுவாங்க மனம் திரும்பி. ஆனால் ஒரு கூட்டம் வாழ்நாள் ஃபுல்லாக, நாங்கள் தான் யூதர்கள், நாங்கள் தான் ஒரிஜினல், நாங்கள் தான் என்ன அது பிராண்டு கம்பெனிலாம் சொன்னவர்கள் எங்கே இருப்பாங்க, வரமாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால தான் மத்தேயு 3 நம்ம பார்க்கும்போது, மனம் திரும்புங்கள் என்கிற சுவிசேஷம், அநேகர் இன்னைக்கு பேசுவாங்க பட் தே டிட் நாட் வாக், ஆனால் நடைமுறையில் வருவதில்லை. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் த ரெஸ்பான்ஸ். ஸோ முதல்ல பார்க்குறோம், இட்ஸ் இலஸ்ட்ரேஷன் ஆஸ் அ ரிலேஷன்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சஸ். நம்ம வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். கடைசி ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நம்ம சிந்திக்க போகிறோம், அது என்ன காரியம் கேட்டிங்கன்னா, இந்த ஓமையில் வந்து தகப்பன் வந்து ரெண்டு மகனை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, என் திராட்சை தோட்டத்துக்கு போ என்று சொல்கிறார். ஸோ த கிரேட்டஸ்ட் கால், அது ஆண்டவருடைய அழைப்பு. இதில் தான் பார்த்தீங்கன்னா மிஷனே இங்கே தான் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஆண்டவருடைய அர்ப்பணி மிஷன் இங்கே தான் ஆரம்பமாகுது. இந்த மிஷன் நம்ம எப்படிப்பட்ட மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம சுருக்கமாக இப்படி போடலாம். முதல்ல ஏசாயா 6:8 வசனம் பார்க்கும்போது, ஹூஸ் காட் டு கோ, யார் போக வேண்டும், ஆண்டவர் சொல்கிறார் யார் என் காரியமாய் போவான், ஆண்டவர் கேட்குறார் யார் போவான். ஸோ மெனி டைம் ஆண்டவர் சொல்கிறார் என் காரியமாக போ, என்னை போய் மற்றவங்க சொல்லு என்று சொல்கிறார். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவர் மேல் விழுந்த பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போக வேண்டும், ஐ ஹாவ் டு. ஆனால் அநேகர் என்ன செய்வதில்லை, அதை பின்பற்றுவதில்லை. அநேகர் என்ன நினச்சிக்கிறாங்க, அழைப்பு என்பது ஒன்லி ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான், ஆனால் இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே அந்த அழைப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ரெண்டாவது காரியம், வை ஷுட் வி கோ, நம்ம ஏன் எங்கே போகணும், வேர் ஷுட் வி கோ, எங்கெல்லாம் போகணும், வை ஷுட் வி கோ, நம்ம ஏன் போகணும், அதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு வந்து இப்போது ஏன் கிறிஸ்தவன் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஒரு இதாக இருக்குது, டக்குனு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, எதனாலன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வி ஹவ் டு கோ இன் டு ஆல் த வேர்ல்ட், உலகத்திற்கு உள் போக வேண்டும். preach to every creature. Ella jeevarasigalukku enna seiya vendum suvisesham solla vendum. So nammudaiya mega pradhana pani enna na nama yen ponom nama yesuvai solla ponom adha vela mudhalla naam ponom rendavathu yesuvai solla ponom moonavathu enga ponom where shall we go my house maybe ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 14வது அதிகாரம் 23 படிங்க. லூக்கா 14வது அதிகாரம் 23. நம்ம அந்த ஓமையை கூட கொஞ்ச நாளைக்கு முன்னே சிந்தித்தோம். அப்பொழுது போதும், இந்த ஓமை நமக்கு நல்லா தெரியும். அங்கே ஒரு எஜமானன் இருக்கார், அநேகரை வந்து விருந்து கிடைக்கிறார். ஆனால் அடைத்தவங்க யாருமே வரல. கடைசி நிமிஷத்தில் வரும்போது அங்கே யாருமே வரலன்னதும் அந்த எஜமானருக்கு ரொம்ப மன வருத்தமாயிருது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, போ எங்கெல்லாம் போகணுமா, பெரு வழிகள் ஹைவே ரோடு, அப்புறம் வேலிக்கருகை சின்ன சின்ன ரோடுகள், தெருக்கள் எல்லாத்துலேயும் போய் என்ன பண்ணுமா, எல்லாரையும் கூட்டுவான், என் வீடு நிறையும்படியாக. ஆண்டுடைய விருப்பம் பாருங்க, அவருடைய வீடு நிறைவதற்கு ஆண்டு என்ன பண்ணார், எல்லாரையும் கூட்டு வர சொல்கிறார். ஸோ இது எதை காண்பிக்குன்னா, வி ஹவ் டு கோ எவ்ரிவேர், நோ லிமிடேஷன். இந்த ஊர் தான் இல்லை, இந்த ஏரியா தான், நிறைய பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னா டக்குன்னு ஒரு பிளான் போட்டுருவாங்க, ஒரு இந்த ஏரியாவில் நம்ம ஊழியம் பண்ணுவோம், இல்லை இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுவோம், அப்படி அப்படி வேதம் சொல்லவே இல்லை. வி ஹாவ் டு கோ எவ்ரிவேர், பிரிங் எவ்ரி ஒன், எல்லாரையும் உள்ளே கொண்டு வரும். ஒரு மனிதன், ஒரு சின்ன கூட்டம் அப்படி இல்லை, அதில் ஆண்டவர் திருப்தி அடையிறதில்லை. ஆண்டவருக்கு பெரிய கூட்டம் தான் தேவை. We have to bring. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வி வாண்ட் ஒன்லி குவாலிட்டி, வி டோன்ட் வாண்ட் குவான்டிட்டி. எல்லாம் நிறைய ப்ராஸ்டர்ஸே சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். எங்களுக்குலாம் வர்ற மக்கள் எப்படி இருக்கணும், வந்த குவாலிட்டியாக இருக்கணும், அப்படியே தான் நாங்கள் வச்சுருப்போம். நிறைய பேர்லாம் வேணான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் கூட்டுவார். எப்படிப்பட்டவனா கூட்டுவார்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ஜனங்களை உள்ளே கொண்டுவா, எல்லாரையும் கூட்டு வந்துருந்தார். அது எப்படி, ஒவ்வொருத்தரும் வருந்தி கூட்டு கொண்டு வா. அப்போனா ஒரு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிலையை விட இறங்கிடணும். வருந்துதல் என்றதே அர்த்தம் கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிற ஸ்டெப்பை விட அப்படி இறங்கி வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப் மேலே நின்றுட்டு வரியா வரியா வரியான்னு கூப்பிட்றோம், ஒருத்தர் வரமாட்டோம், நம்ம கிட்ட பயப்படுறோம். ஆனால் நம்ம நிலையை விட்டு இறங்கி வருதல் அப்படின்னா, நம்முடைய அன்பில் இன்னும் நம்முடைய விட்டு கொடுக்கறதில்ல, அல்லது எல்லா தன்மையை மாற்றிக்கொண்டு மற்றவர்கள் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும். பாருங்கள் பார்த்தீங்களா, எல்லா ஜனத்துக்குமே வந்து ஒரு இன்விடேஷன். ஸோ ஸோ வேர் ஷால் வி கோ, நம்ம கேட்கலாம் எங்கே போகணும், எங்கே போய் ஊழியம் பண்ணுறது. வி நீட் டு, எப்படிப்பட்ட ஊழியம், ஜஸ்ட் பி எ விட்னஸ், அதான் ஊழியம். ஜஸ்ட் பி எ விட்னஸ், நான் வந்து கிறிஸ்துவினுடைய மகன் மகள் என்கிற ஜஸ்ட் ஒரு விட்னஸ், அது போதும், தட் வில் சேஞ்ச் த வேர்ல்ட். ஸோ நம்ம அதான் என்ன, இப்போ இடையில கூட ஒரு நாள் ஒரு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நான் பார்த்தேன். ஒருத்தர் என்ன பண்ணாராம், உலகம் மாறும் 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 உட்காந்துருந்தாராம், வருஷம் போச்சு உலகம் மாறல, சரி உலகம்தான் மாறலே நம்ம தேசம் மாறும்னு உட்காந்துருந்தாராம். அது ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, தேசத்தையும் ஒரு மாற்றமும் வரல. அப்புறம் நம்ம ஊர் மாறும்னு வெயிட் பண்ணி பார்த்தாராம், ஊரும் மாறல. சரி நம்ம தெருவாது மாறுமான்னு பார்த்தாரா, தெருவும் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் மாற்றமே வரல. சரி வீடாவது மாறுமான்னு பார்த்தாரா, மாறலாம். கடைசியில் நினச்சாரா, இது எதுவும் மாறப்படல, நான் என்ன மாற்றிட்டா போதும், இதை முதலே செஞ்சுருந்தேன்னா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவர்கள் மாற வேண்டும், அவன் மாறணும், இவன் மாறணும், அவன் பண்ணணும். நெவர் எவர் திங்க் இன் தட் வே, ஜஸ்ட் ப்ரே தட் லார்ட் ஐ வாண்ட் அ சேஞ்ச் இன் மை லைஃப். எனக்குள் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை தான் இங்கே நம்ம இந்த மகன் இடத்துல பார்க்குறோம். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பில் வந்து ஏற்படுகிற மாற்றம். அப்புறம் வென் ஷுட் வி கோ, எப்போ போகணும், அது ரொம்ப முக்கியமானது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சாட்டர்டேனா ஊழியம் பண்ணலாம், மற்ற நாள்லாம் என்ன பண்ணலாம், முடியாதுன்றாங்க. பட் ஆனால் வேதம், தேர் இஸ் நோ டைம் லிமிடேஷன் ஃபார் டூயிங் காட்ஸ் வர்க். எதுவுமே இந்த நாள் தான் நல்ல நாள்லாம் இல்லை, என்றைக்கு வேணால் வர்ஷிப் பண்ணால், என்றைக்கு வேணால் வேதம் ஆராய்ச்சி பண்ணால், என்றைக்கு வேணால் மக்களை சந்திக்கலாம். ஒன்லி வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டைம் இஸ் ரன்னிங், நாட்கள் வேகமாக ஓடுகிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. காட்ஸ் ப்ராமிசஸ் டுடே, ஆண்டுடைய ப்ராமிஸ் என்னென்னா, நான் உன்னோட வருவேன்றது இன்றைக்கே வருவேன், இன்றைக்கே நடக்கும் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மெனி டைம் வி வெயிட் ஃபார் நல்ல நாள் வரணும்னு சொல்லி காத்திருப்போம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் வந்து தான் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி காத்து கிடப்பாங்க. பட் ஆனால் ஆண்டுடைய வேலை செய்வதற்கு, ஆண்டுடைய அழைப்பை வெளியே சொல்லுவதற்கு தேர் இஸ் நோ டைம் லிமிடேஷன். ஸோ வென் ஷுட் வி கோ? வி ஹாவ் டு கோ ஆல்வேஸ், வென் எவர் வி கெட் டைம், ஆல் த டைம், எப்போ வேணாலும் போகலாம். கடைசியாக பார்க்குறோம், வாட் வுட் பி த ரிசல்ட்? இப்போ நம்ம அழைப்பு எனக்கு வந்திருக்கு, எங்கே போகணும், எப்படி போகணும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, போனால் அதுக்கு என்ன ரிசல்ட், என்ன வரும்? ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிசல்ட். வேதம் சொல்லுது 126 சங்கீதம் 6 வசனம், கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரமாக இருப்பான். அந்த என் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம வேலை செய்தால் ஷுவர்லி வில் கெட் த ரிசல்ட். நான் வேலை செய்யலைன்னா என்ன கிடைக்காது? அந்த அதே சங்கீதத்தில் இன்னொரு வசனம் இருக்கும் தெரியுமா, விதைக்க நெல் எடுத்துகிட்டு போகாத இது பண்ண எப்படி போகிறான், கண்ணீரோடு போகிறான் திரும்ப, ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். வி ஹாவ் டு ஜஸ்ட் என்ன பண்ணும், சீடு போட்டுகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சி தான் த என் ரிசல்ட். தட்ஸ் கோயிங், தட் இஸ் ப்ராமிஸ்டு. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, இதுதான் வரும் என்று முன்குறிக்கப்பட்டது. இனி மாறாது, ரிசல்ட் மாறப்போகிறதே இல்லை. தேவ ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற ஒரே பணி என்னவென்று சொன்னால், கம்பீரத்தோடு அறுக்கின்ற மகிழ்ச்சி உனக்கு உண்டு, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ரெண்டு குமாரர்ல ஒருத்தன் என்ன பண்ணான், முதல்ல போக மாட்டேன்னு சொன்னான், பட் இருந்தாலும் மனம் திரும்பினான், அவன் தகப்பனுடைய வார்த்தையின்படி போனான். அந்த நாளில் தகப்பன் அங்கே கேட்கும்போது அவனை தான் எல்லாராலும் என்ன செய்யப்படுறாங்க, மக்கள் சொல்லும்போது அவன் தான் நல்லவன் என்கிற நிலைக்கு அவன் மாற்றப்பட்டான். நாம் கூட ஆண்டுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டுடைய ஊழியம் செய்ய நாம் முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.